நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை எனது இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்தசயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரன், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் எம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் நந்திதேவர் சித்தரை பற்றிய சில குறிப்புகளை எடுத்து அதை பகிர்ந்து கொள்வோம் என்று நினைத்தேன். அதற்குரிய காரணம், இந்த செவ்வாய்க்கிழமை நந்திதேவரின் குரு பூஜை சித்தரின், அந்த நந்திதேவர் சித்தரை நாங்கள் எங்களுடைய சென்னை சகசரா சங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றோம். ஆகவே அந்த சங்கத்தில் அந்த குரு பூஜை தினத்தன்று அவருக்கு பூஜை நடைபெறும். அந்த நாள் எங்களுடைய சத்சங்க நாள் இல்லாதபடியால் அந்த குரு பூஜையில் நந்திதேவரின் அனுஷ்டானத்தை நாங்கள் இன்று சத்சங்கத்தில் எடுத்து பார்ப்போம். நந்திதேவரை பற்றிய வரலாறை சிறிது படித்து அதைத் தொடர்ந்து அவருடைய பூஜா விதியில் இருக்கும் யோக சம்பந்தமான மூன்று பாடல்களுக்கு பொருளை பார்ப்போம். அவருடைய சரிதையை வாசிக்கின்றேன் எல்லோருக்குமாக, அதை நீங்கள் உள்வாங்குங்கள். நந்திதேவர் சிவகணங்களில் ஒருவர். நந்தீசர் பதினெட்டு சித்தருள் முதன்மையானவர். சிவபெருமானின் அருள் கடாட்சம் புறப்பெற்றவர். அவர் பார்வதி தேவியாரின் அந்தப்புற காவலராக இருந்து வந்தார். ஒரு சமயம் பார்வதி தேவியார் கௌரி என்ற பெயரில் சிவபெருமானை நினைத்து தவம் இயற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வதி தேவியை பார்ப்பதற்கு அடிகளன் என்ற அரசன் வந்திருந்தான். சிவ சந்நிதானத்தில் பார்வதி தேவியின் அனுமதியின்றி அடிகளனை உள்ளே செல்ல அனுமதித்து விட்டார் நந்திதேவர். இதனால் சிவபெருமான் பெரும் சீற்றம் கொண்டார். நந்திதேவரை சிலாதர் என்ற முனிவரின் மகனாக பூவுலகில் 12 ஆண்டுகள் வசிக்க சாபமிட்டார். பூவுலகில் தமது அருமை மனைவியான சித்திரவதியுடன் சிலாத முனிவர் இன்பமாய் இல்லறம் நடத்தி கொண்டிருந்த போது அவரது குடிலுக்கு சப்த ரிஷிகள் என்று சொல்லப்படும் 7 முனிவர்கள் வந்தனர். சிலாத முனிவர் அவர்களை வரவேற்று உணவுண்ண அழைத்தார். 7 முனிவர்களும் பிள்ளை இல்லாத வீட்டில் உணவு உண்ண மாட்டோம் என்று கூறிவிட்டு விடவேற்று சென்று விட்டனர். இதனால் பெரும் வேதனை அடைந்த முனிவர் சிவபெருமானை எண்ணி தவம் மேற்கொண்டார். அவருடைய தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் அவர் முன் தோன்றி, சிலாதரே, நீர் வேண்டும் வரம் என்ன என்று கேட்டார். அதற்கு சிலாத முனிவர், ஐயனே, எக்காலத்திலும் உறப்பில்லாத இனிய மகன் எனக்கு வேண்டும் என்றார். நீர் உடனே யாகம் செய்து நீர் விரும்பும் மகனை பெறுவீராக என்று கூறி சிவபெருமான் மறைந்து விட்டார். யாகம் செய்ய முற்பட்ட முனிவர் தமது யாகத்திற்காக நிலத்தை உழுதபோது பூமியின் அடியிலிருந்து ஒரு மாணிக்கப்பட்டி தென்பட்டது. சிலாதர் இப்பட்டியை ஆவலுடன் திறந்து பார்த்தபோது சடைமுடியுடன் நான்கு கைகளுடனும் நந்திதேவர் அதனுள் இருந்தார். சிதாதர் அதனை கண்டு பெருந்துன்பமடைந்தார். பிள்ளையை கேட்டால் இப்படி சடைமுடி சாமி ஒன்று சாமியாரை கொடுத்து விட்டாயே இறைவா என்று வருந்தினார். சிலாதரே, மீண்டும் அப்பெட்டியை மூடி திறவுங்கள் என்று அசரீரி மூலம் இறைவனின் ஆணை கிடைக்கப்பெற்றது. சிலாத முனிவரும் அவ்வாறே செய்தபோது அப்பெட்டியில் அழகே உருவான ஆண் குழந்தை தவழ்ந்து கொண்டிருந்தது. சிலாத முனிவரும் அவருடைய மனைவியாரும் அக்குழந்தையை அன்போடு வளர்த்து வரும்போது அக்குழந்தை தனது 12வது வயதில் மித்திரர் வருணரால் மரணமடையும் என அறிந்து வேதனையுற்றனர். அவ்வப்போது பெற்றோர் வாட்டமுடன் காணப்படுவதைக் கண்ட நந்திதேவர் அவர்களிடம் காரணம் என்ன என்று கேட்டார். மகனே, உன் 12வது வயதில் மரணமடைவாய், அதை நினைத்து நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று காரணத்தை கூறினார்கள். உடனே நந்திதேவர் சிவபெருமானை நினைத்து கடுந்தவம் மேற்கொண்டார். கடுந்தவத்தை மெச்சிய சிவபெருமானும் அவரின் முன் தோன்றினார். நந்திதேவரே, நீர் சிவகணங்களுக்கெல்லாம் மூலவராகவும் சிவ தத்துவங்களுக்கு ஆசானாகவும் இருந்து தேவரின் இதய கமலத்தில் தோன்றிய சமிக்ஞை இருக்கும் பாக்கியத்தை பெறுவாயாக என்று வரமளித்தார். இதுதான் நந்திதேவரின் வாழ்க்கை சுருக்கம். நந்தீசர் தன்னுடைய கருக்கிடை ஞானம் என்ற நூலில் சித்தர்களின் மரபு பொருளை எல்லாம் வெளிப்படையாக சொல்லி சித்தர்கள் சாபத்தை பெற்றதோடு சிவனுடைய கோபத்தையும் பெற்று காளை என்ற வாகனமாக பதுங்கிவிட்டார். சிவன் எதிரில் மண்டியிட்ட நந்தி இன்று வரை சிவ ஆலயங்களில் மண்டியிட்ட நிலையிலேயே காட்சி தருகின்றார். காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருந்து 100 அடி தூரம் கிழக்கில் இருக்கும் காசிகர் ஹாட் என்ற பாதாளலிங்க கோயிலில் தான் நந்தீசர் ஜீவசமாதியானார். சிவபெருமானை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதை விளக்கி இவர் இயற்றிய இசைப்பாடல்கள் இவருடைய பெயரிலேயே நந்தீஸ்வரர் பூஜா விதி என்று அழைக்கப்படுகின்றன. இதுதான் நந்தீஸ்வரரின் சுருக்கமான சரிதை. நந்தீஸ்வரர் என்பவர் முதன்மை சித்தர், 18 சித்தர்களில். அது மாத்திரமல்ல, இந்த சிவயோகத்தை சிவன் பார்வதிக்கு முதத்தரமாக சொல்லி கொடுத்த பின் அடுத்ததாக சொல்லி கொடுத்தப்பட்டவர் நந்தீஸ்வரர் நந்திதேவருக்கு. அதை தொடர்ந்துதான் இந்த சிவயோகம் அகசியருக்கு கொடுக்கப்பட்டது. அகசியர் மூலம் கிரியா பாபாஜிக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. அந்த சிவயோகத்திலிருந்து தான் எங்களுடைய கிரியா யோகம் வந்தது. ஆகவே இந்த நந்திதேவர் முதன்மையான சித்தராக இருந்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சிவயோகத்தை முழுமையாக சிவன் குருவாக இருந்து இந்த சிவயோகத்தை நந்திதேவருக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவருடைய குரு பூஜை தினமான இந்த செவ்வாய்க்கிழமை நடைபெறப் போகின்றது. அன்று எல்லோரும் நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் ஒரு 5 நிமிடமாவது நந்திதேவர் சித்தரை நோக்கி உங்களுடைய தியானத்தை செய்யுங்கள், செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது நாங்கள் அவர் இயற்றிய 12 பூஜா விதி பாடல்களில் 3 பாடல்களில் கிரியா யோகத்திற்கு தேவையான தகவல் இருக்கின்றது. அந்த பாடல்களை பிராணாயாமம் செய்து அவற்றுக்குரிய பொருளுரையை பார்ப்போம். பாரப்பா ரேசகத்தின் பூசை கேளு, பண்பான ரேசகத்தின் ஆமனேற்றி, ஆரப்பா நைவேத்தியம் கும்பகம் செய்து, ரேசகத்தின் மனதை நாட்டு, மாரப்பா மனதுரே யாசகமாச்சு, வளமான ரேசகந்தான் வசியமாச்சு, நாரப்பா ரேசகத்தின் பூசை சொன்னேன், தலமான பூரகத்தின் பூசை கேளே. இது அவருடைய 7வது பூஜா விதி பாட்டு. அதற்குரிய பொருளுரை தந்ததை வாசிக்கின்றேன். நாம் வெளிவிடும் மூச்சுக்காற்று ரேசகம் எனப்படும். இந்த சுவாசத்துடன் நமசி வய கிம ஆம் என்ற சிவபெருமானின் மூல மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இது கும்பகம் எனப்படும். இறைவனுக்கு நைவேத்தியம் படைத்து இங்கனம் செய்ய வேண்டும். பின்பு ரேசகத்திலேயே மனதை செலுத்த வேண்டும். இவ்வாறு செலுத்த மனம் கட்டுப்படும், ரேசக கலையும் நமக்கு வசியமாகும் என்று அந்த பாட்டின் பொருளுரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது சித்த புத்தகத்தில். அதுக்கு அடுத்த பாட்டின் யோகத்துடன் சம்பந்தமான பாட்டு 8வது பாட்டு. கேளப்பா மணிப்பூரகத்தில் மைந்தா கேடியாக இம்மன்று கும்பி கும்பித்தேந்து வாழப்பா வகையாக நின்று கொண்டு வளமான பூரகத்திற்றேற்று பண்ணி தாளப்பா வேண்டியவரங் கேளு வளமாக விஷ்ணு மீவார்பாரு கேளப்பா பூரகத்தின் பூசை சொன்னேன் அப்பனே கும்ப கும்ப கும்பகத்தின் பூசையாமே. இது 2வது பாடல். இதற்குரிய பொருளுரை: உள்ளிழுக்கும் சுவாசத்திற்கு பூரகம் என்ற பெயர். இதை நாங்கள் நமசிவாய கிம இம் என்ற ஒலியை மணிபூரகத்தின் வழியே ஆரம்பித்து வளமாக பூசையை தொடங்கினால் சிவபெருமான் மிக்க மகிழ்ச்சி அடைவார். நீ வேண்டிய வரங்கள் எவையாயினும் அவற்றை தயங்காமல் தந்து ஈவார் என்று அந்த பாடலுக்குரிய விளக்கம் பொருளுரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பாட்டையும் பார்ப்போம். அது 3வது யோகத்துக்கு தேவையான பாட்டு, அவருடைய பூஜா விதியில் 9வது பாட்டு. ஆமப்பா கும்பகத்தில் உம்மே நாடி அப்பனே மனத்தைக்கும் வைத்து மனத்துக்கும் பக்கத்தில் வைத்து ஆமப்பா பூசை நைவேத்தியம் செய்து வளமான கும்பகத்தை மனதால் வேண்டி காமப்பா கும்பகத்தை வரங்கள் கேளு கண்மணியே வேண்டுமிவராவையாவே ராம தாமப்பா சூரியனின் பூசை கேளு நலமாக நங் சங் சிங் என்று சொல்லே. இதற்குரிய பொருளுரை: மூச்சை கட்டுதல் அல்லது மூச்சை அசைவின்றி நிறுத்துதல் கும்பகம் எனப்படும். மனத்துக்கும் பக்கத்தில் வைத்து நமசிவாய கிம உம் என்ற மந்திரத்தை உச்சரித்து நைவேத்தியங்களுடன் வளமை பொருந்திய கும்பகத்தை நினைத்தால் இறைவன் வேண்டும் வரங்களை மனமுவந்து தருவார் என்று இந்த பாடல் சொல்கின்றது. அவர் பாடிய 12 பூஜா விதி பாடல்களில் இந்த 3 பாடல்களும் எங்களுடைய மூச்சு காற்றின் நிலையாகிய பூரகம், ரேசகம், கும்பகம், அதாவது உள்மூச்சு எடுத்தல், வெளிமூச்சு விடுதல், மூச்சை நிறுத்துதல் என்ற 3 செயல்களை பற்றிய பாடல்கள். இந்த செயல்களை பற்றிய பாடல்களை நமசிவாய என்ற சிவ மந்திரத்துடன் ஆம் இம் ஊம் என்ற 3 ஒலிகளுடன் உச்சரித்து பாட வேண்டுமென்றும், பாடிக்கொண்டு அந்த நைவேத்தியம் சிவனுக்கு செய்யும் போது அவர் வேண்டிய வரங்களையும் இந்த வேண்டிய மூச்சுக்காற்றுக்களின் அசைவுகளையும் உங்களுக்கு தருவார் என்பது இந்த பாடல்களில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த பொருளுரைகளில். ஆகவே அன்றைய தினமான வார செவ்வாய்க்கிழமை எங்களுடைய நந்தீஸ்வர சித்தரின் குரு பூஜை தினம். நாங்கள் எல்லா சங்கங்களிலும் ஒவ்வொரு சித்தரை பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம். எங்களுடைய முதன்மை சங்கங்களில் 8 சித்தர்களை 8 சங்கங்களில் பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம். இன்னும் 18 சித்தர்களில் 10 சித்தர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கை காலங்களில் இன்னும் பல சங்கங்கள் உருவாகி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. அவற்றிற்கும் எங்களுடைய முதன்மை சித்தர்களில் ஒவ்வொருவரை நாங்கள் பிரதிஷ்டை செய்து எங்களுடைய குரு யோகி ராமையா வழியை பின்பற்றி எங்களுடைய சங்கங்களில் ஒவ்வொரு முதன்மை சித்தரும் அருள்பாலித்து கொண்டிருக்கவும், அவருடைய அருளாசியல் எங்களுடைய சங்கங்களுக்கு இருக்கவும், எங்களுடைய சாதகர்களுக்கு சித்தர்களை நோக்கி சாதனை செய்யும் சந்தர்ப்பத்தையும் வழங்குகின்றோம். ஆகவே இந்த சித்தர் குரு பூஜை தினங்களில் நீங்கள் எல்லோரும் அந்த சங்கத்தில் அங்கத்தவராக இருந்தால் அந்த சங்கத்தில் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு அந்த சாதனையை செய்யுங்கள். அங்கத்தவர்கள் இல்லாதவர்கள் நாட்டில் எந்த உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த நாளில் நீங்கள் 5 நிமிடமாவது குறைந்தது அந்த சித்தரை நோக்கி நீங்கள் தியானம் செய்து அவருடைய ஆசியை பெறுங்கள் என்று இங்கு வலியுறுத்துகின்றேன். ஆகவே இந்த சித்த வழிபாடானது கிரியா யோகத்திற்கு முக்கியமானது. சத்குரு கிரியா பாபாஜியின் குருமார்களும் இந்த 18 முதன்மை சித்தர்களில் இருவர் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. அது அகஸ்திய சித்தர், மற்றது போக சித்தர். இந்த சித்தர்களுடைய குரு பூஜைகளும் எங்களுடைய சங்கங்களில் நடக்கும். அகஸ்திய சித்தர் குரு பூஜை மலேசியா சங்கத்திலும், அவருடைய குரு பூஜை தினத்தில் போக சித்தரின் குரு பூஜை இலங்கை கொழும்பு சங்கத்திலும் நடைபெறும். அடுத்த மாதம் போவருடைய குரு பூஜை தினம் வருகின்றது. கடந்த மாதம் கரூர் சித்தரின் குரு பூஜையை கனடா சங்கத்தில் நிகழ்த்தினோம். அதே போல இந்த 8 சித்தர்களின் குரு பூஜைகளையும் நாங்கள் அந்தந்த சங்கங்களில் நடத்தி வருகின்றோம். ஆகவே இந்த சித்த வழிபாடு எவ்வளவு முக்கியமானது என்பதை சைவ சித்தாந்த முறைப்படி எங்களுடைய குரு யோகி ராமையா அவர்கள் மிகவும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். சித்தர்கள் என்று சொன்னால் யோகத்திற்கு தலைவர்கள், அந்த நிலையை அடைந்தவர்கள். அதில் ஒரு சித்தராகவும் சத்குருவாகவும் திகழ்பவர்தான் கிரியா பாபாஜி. ஆகவே கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தை நாங்கள் பயின்று வருகின்றோம், அதை பின்பற்றி வருகின்றோம். ஆகவே அந்த முறையில் இந்த சித்த வழிபாடு, இந்த சித்த சாதனை, 18 முதன்மை சித்தர்களின் சாதனை முக்கியமானது. பழைய சத்சங்கத்தில் கூட சொல்லி இருக்கின்றேன், உங்களுடைய வாழ்நாளில் இந்த 18 சித்தர்களின் சமாதி கோயில்களில் சென்று நீங்கள் சாதனை செய்ய வேண்டும் என்று பாபாஜியிடம் கேட்டு வையுங்கள். அவர் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தருவார். ஆனால் நீங்கள் நிச்சயமாக இந்த 18 ஸ்தலங்களுக்கும் நீங்கள் இந்தியா போகும்போது சென்று அந்த ஸ்தலங்களில் நீங்கள் இருந்து தியானம் செய்ய வேண்டும், பிராணாயாமம் செய்ய வேண்டும், உங்களுடைய சாதனை செய்ய வேண்டும். அதை பாபாஜியிடம் கோரிக்கையாக வைத்தால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். அது உங்களுடைய சாதனையில் மிகவும் முக்கியமானது ஒன்று. ஆகவே இன்றைய நாளில் இந்த சித்தரை நாங்கள் நினைவு கூறும் நாளில் எங்களுடைய சாதனையின் சித்த சாதனை சித்தர்களை நோக்கிய சாதனையும் முக்கியமானது என்பதை மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அதை நான் சொல்லி இப்போது எங்களுடைய இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த சித்த சாதனையை பற்றிய சிறு விளக்கம் உங்களுக்கு தருமாறு கேட்கின்றேன்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இன்றைக்கு சித்தர்களை பற்றி அதிக விஷயங்களை நீங்க எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஹலோ, கால உள்ள சார்.
ஆமாம், கேட்குது, சொல்லுங்க, கதைங்க காத்தி சார்.
ஆ, நல்லா சிறப்பா இருந்துச்சு. இதெல்லாம் சித்தர்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் யோகியார் வந்து இதை வந்து வகுத்து வச்சிருக்காரு. நம்ம அந்த சித்தர்களுடைய வழிபாட்டில் நம்ம நின்றுக்கிட்டே இருந்து சாதனா பண்ணக்குள்ளதான் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். அதோட மட்டும் இல்ல, நிறைய அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும், அந்த சித்தர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். ஏன்னா சித்தர்கள் வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்து அவங்களுடைய எனர்ஜி பரவி இருக்குதுன்னு சொல்லி யோகியார் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க சாதனா சக்தியை பெருக்கி அந்த செயலை செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சித்தர்களுடைய வழிபாடை நம்ம செஞ்சுக்கிட்டு, சித்தர்களை பத்தி பேசிக்கிட்டு, சித்தர்கள் என்ன அவங்க வழி போனாங்களோ அவங்க வழியில நம்ம கீழே இருந்து பணிஞ்சு இருந்து இந்த மாதிரி செயலை செய்யக்குள்ள நம்மளுடைய சித்தர்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு கிடைக்கும்னு சொல்லி மகான்மார்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அது அவங்க அவங்களுடைய உண்மையான நடத்தைய பொறுத்து தான் இருக்கு. அதனால இது செஞ்சா இது நடந்துடும் அப்படிலாம் கிடையாது. அவங்க அவங்களுடைய உண்மையான தொடர்பு, குரு சிஷ்ய எப்படி உறவோ அதை போல சித்தர்கள் வழிபாடும் அந்த மாதிரி தான். நம்மளுது வந்து மெயினா வந்து சித்தர்கள் வழிபாடும் இருக்குது, அதுதான் மெயின். 18 சித்தர்களுடைய வழிபாட்டுல தான் இந்த பிராணாயமெல்லாம் எடுத்து சிவயோகத்துல கொடுத்துருக்காரு யோகியார். அந்த அடிப்படையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகம் அது. இந்த சிறப்பான ஒரு வழிபாட்டுல நம்ம இருக்கிறோம், சித்தர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா எல்லாருக்கும் கிடைக்கும். அதை நீங்க நல்லா விரிவா எடுத்து சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. எனக்கும் அதுல வந்து நிறைய வந்து இப்ப நீங்க சொன்ன பிறகு நிறைய அதுல அனுபவம், அந்த அனுபவத்து வழியா எல்லாரும் நம்ம பயன்படணும்ன்றதுதான் என்னுடைய இது. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம்.
ஓம் கிரியா பாபாஜி
சிவாயா.
நமோம். இந்த சித்த நிகழ்வில், இன்றைய நந்தி தேவர் சித்த நிகழ்வில் நான் அந்த மூன்று பாடல்களை பாடினேன். சித்தர் பாடல்களை பாடுவதென்றால் அதற்கு ஒரு 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 தகமை, அதற்கு ஒரு முழுமை தேவை. எனக்கு அந்த நிலை இல்லை. இருப்பினும் என்னால் முடிந்தளவு சில சில சொற்புலைகளுடன் அந்த பாடலை பாடியிருப்பது எனக்கு தெரிகின்றது. ஆனால் அதுதான் என்னால் முடிந்தது. அதை சேர்த்து பாடுவது என்பது மிகவும் இலகுவான விடயம் அல்ல. ஆகவே சித்தர்மார்கள் என்னை அதற்கு மன்னிப்பார்கள். ஆனால் நான் அந்த பாடலை உங்களுக்கு அதை பாடி அதற்குரிய விளக்கத்தை தர வேண்டும் என்று என்பதொடையால் அதை செய்திருக்கின்றேன். ஆகவே யாராவது என்னுடைய சொற்பிழைகளில் பிழை கண்டால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து நான் கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.